السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستهديه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن محمدًا عبده ورسوله، والصلاة والسلام على أشرف الخلق سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين، أما بعد، فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله. يقول الله تبارك وتعالى في كتابه العزيز وفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولا تستوي الحسنة ولا السيئة، ادفع بالتي هي أحسن، فإذا الذي بينك وبينه عداوة كأنه ولي حميم. صدق الله مولانا العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: ليس المسلم بسباب ولا لعان ولا فاحش ولا بذيء. رواه الترمذي. صدق النبي صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா உடைய பெயர் நாமத்தினால் இந்த ஹுதுபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். சர்வ வல்லமையும் படைத்த அல்லாஹ் தஆலாவுக்கு எல்லா புகழும் சொந்தமானதாக. அல்ஹம்துலில்லாஹ், சாந்தியும் சமாதானமும் அவனுடைய தூதர் எங்களுடைய தலைவர் இறுதி நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய குடும்பத்தவர்கள், அவர்களை இன்பத்திலும் துன்பத்திலும் பின்பற்றிய சஹாபாக்கள் மற்றும் தாபிஈன்கள், தபுஅ தாபிஈன்கள் மற்றும் நல்லடியார்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. புனிதமான இந்த ஜும்ஆவிற்கு வருகை தந்து அல்லாஹ்வுடைய இந்த புனிதமான மாளிகையிலே இஃத்திகாஃபுடைய நீயத்தோடு அமர்ந்திருக்கின்ற அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை உள்ளும் புறமும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அஞ்சி பயந்து நடந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கின்றேன். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹு தஆலா உலகத்திலே கோடான கோடி படைப்புகளை படைத்திருந்தாலும் அவற்றுக்கு மத்தியிலே சிரேஷ்டமான படைப்பாக அல்லாஹு தஆலா மனிதனைத்தான் படைத்திருக்கிறான். ஏனென்றால் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா கர்ரம்னா பனி ஆதம், நாங்கள் ஆதமுடைய பிள்ளைகளை கண்ணியப்படுத்தினோம் என்று சொல்லுகிறான். உலகத்திலே அல்லாஹ்வுடைய ஹலீஃபாவாக மனிதனை அல்லாஹ் படைத்திருக்கிறான். அது மாத்திரமல்ல, உலகத்திலே இருக்கின்ற மிருகங்களை விடவும் மனிதனை சிரேஷ்டமானவனாக ஆக்கியிருக்கிறான். அவனுக்கு பகுத்தறிவை கொடுத்திருக்கிறான். மிருகங்களுக்கெல்லாம் ஐயறிவு என்று நாங்கள் சொல்வோம், மனிதனுக்கு ஆறாவது அறிவும் இருக்கிறது. எனவே அல்லாஹு தஆலாவுடைய கண்ணியம் விசேடமாக மனிதனுக்கு கிடைத்திருக்கிறது. அதனை விடவும் ஒரு உயர்ந்த பட்சமான கண்ணியம் மனிதனுக்கு கிடைத்திருக்கிறது. எப்படி என்றால், இந்த உலகத்திலே அவன் பகுத்தறிவோடு மாத்திரம் வாழ்ந்து வித்தியாசமாக வாழ முடியாது. அவனுக்கு வழிகாட்டலுக்காக வேண்டி காலத்துக்கு காலம் அல்லாஹு தஆலா நபிமார்களையும் அனுப்பி வைத்து அந்த மனிதனை கௌரவப்படுத்தினான். இந்த மனிதனை ஹலீஃபாவாக ஆக்கினான், பகுத்தறிவை கொடுத்திருக்கிறான். வஹி எனப்படக்கூடிய அந்த வழிகாட்டல்களையும் காலத்துக்கு காலம் இந்த மனிதனுக்காக வேண்டி கொடுத்து இந்த மனிதனை கௌரவப்படுத்தியிருக்கிறான். அந்த வகையிலே உலகத்தில் இருக்கின்ற எல்லா சிருஷ்டிகளை விடவும் மனிதன் விசேஷமானவன், சிரேஷ்டமானவன், கண்ணியத்துக்குரியவன். அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அருமை சகோதரர்களே, பெரியார்களே, இந்த மிருகத்தை விடவும் மனிதன் வித்தியாசப்படுவது அவனுடைய பகுத்தறிவினால் மாத்திரமல்ல, அவனுக்கு கிடைத்திருக்கின்ற இந்த வகையினால் மாத்திரமல்ல, இந்த வானத்திலிருந்து இறக்கப்பட்ட இந்த வழிகாட்டினால் மாத்திரமல்ல, அவன் இந்த உலகத்திலே அஹ்லாக்குகள் எனப்படக்கூடிய பண்பாடுகளோடு அவன் வாழுகின்றானே, அதன் மூலமாகவும் அவன் சிரேஷ்டமானவனாக மாறிவிடுகிறான். மிருகங்களை நாங்கள் பார்க்கிறோம், அவை தங்களுடைய கழிவுகளை பாதை ஓரங்களிலே விட்டு செல்வதை நாங்கள் பார்க்கிறோம், சிறுநீர் கழிப்பதை பார்க்கிறோம். அதே போன்று மற்றமுண்டான கழிவுகளை எல்லாம் பாதை ஓரங்களிலே அவை கழித்து விடுவதை பார்க்கிறோம். தங்களுக்கு மத்தியிலே சர்வசாதாரணமாக சண்டையிட்டுக் கொள்கின்ற நாய்களை நாங்கள் பாதையிலே பார்க்கிறோம். மனிதர்கள் அப்படியானவர்கள் அல்ல, அவர்கள் ஆடை அணிந்திருக்கிறார்கள், அவர்கள் தங்களுடைய கழிவுகளை அகற்றுவதற்கென்று தனியான இடங்களை தெரிவு செய்திருக்கிறார்கள். மிருகங்களை போன்று அவர்கள் சர்ச்சைப்பட்டுக் கொள்வதில்லை, சண்டையிட்டுக் கொள்வதில்லை. ஆனாலும் சகோதரர்களே, இந்த மனிதர்களும் கண்ட நின்ற இடங்களிலே தங்களுடைய கழிவுகளை அகற்றுவார்களாக இருந்தால், அவர்களும் மிருகங்களை போன்று பேச தெரியாமல் பேசிக் கொள்வார்களாக இருந்தால், எந்த இடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி இருக்கிறதோ, எப்படியெல்லாம் அகலாக்குகளை கடைபிடிக்க வேண்டும் என்று மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதோ, அந்த அகலாக்குகளை கடைபிடிக்காமல் அவர்கள் வாழ்வார்களாக இருந்தால் அவர்களுக்கும் இந்த மிருகங்களுக்கும் இடையிலே எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. அல்லாஹு தஆலா மனிதனை படைத்து அவன் இப்படித்தான் இந்த உலகத்திலே வாழ வேண்டும், இப்படி இப்படியான பண்பாடுகளையும் நடத்தைகளையும் தனது வாழ்க்கையிலே கை கொள்ள வேண்டும் என்றும் சொல்லி இருக்கிறான். தன்னுடைய தூதர் அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்துக்கு அனுப்பியதன் நோக்கமே இந்த பண்பாடுகளோடு ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும் மனித சமுதாயம் என்பதுதான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறான். அவர்கள் சொன்னார்கள், இன்னமா புஐஸ்து லி உத்தம்மிம மகாரிமல் அஹ்லாக், நிச்சயமாக நான் இந்த உலகத்துக்கு வேற எதற்காக வேண்டியும் அனுப்பப்படவில்லை, நான் அனுப்பப்பட்டதெல்லாம் எதற்காக, இந்த உலகத்திலே ஒழுக்க மாண்புகளை, ஒழுக்க விழுமியங்களை, நல்ல பண்பாடுகளை பரிபூர்ணப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அனுப்பப்பட்டிருக்கிறேன், வேறு எதற்காக வேண்டியும் அனுப்பப்படவில்லை என்ற கருத்தை அந்த ஹதீஸிலே அவர்கள் சொல்லுகிறார்கள். மனிதனை புனிதனாக வாழ வைப்பது, பண்பாடுகளுடைய சிகரமாக வாழ வைப்பது, நல்ல ஒழுக்க விழுமியங்களை கொண்டவனாக வாழ வைப்பது, இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டதன் நோக்கம் என்று, வேறு எதற்காக வேண்டியுமே அனுப்பப்படவில்லை என்று அந்த ஹதீஸின் ஊடாக அவர்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அவர்களை பின்பற்றக்கூடிய முஸ்லிம் சமுதாயத்திடத்திலே அவர்களிடத்திலே காணப்பட்ட அந்த பண்பாடுகள், நல்ல ஒழுக்கங்கள், அந்த விழுமியங்கள் இல்லை என்றால் அவர்களை பின்பற்றுவதாக சொல்லிக் கொள்வதிலே, பெருமைப்படுவதிலே, அவர்களுடைய உம்மத்து தான் என்று சொல்லிக் கொள்வதிலே எந்த விதமான அர்த்தமும் கிடையாது, பிரயோசனமும் கிடையாது. யாரோடு எப்படி பேச வேண்டும், எந்த இடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி எப்படி ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்ய வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி இருக்கிறதோ அப்படித்தான் செய்ய வேண்டும், அதற்கு மாற்றமாக செய்தால் அது பண்பாடாக இருக்க முடியாது, அது ஒழுக்கமாக இருக்க முடியாது, அது ஒரு மனிதனுடைய விழுமியமாக இருக்க முடியாது. அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், வ இன்னக லஅலா குலுக்கின் அதீம், நபியே நீங்கள் மிகவும் உயர்ந்த கண்ணியமான பண்பாடுகளோடு இருந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று தனது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த குர்ஆனுடைய வசனத்தின் மூலமாக அல்லாஹு தஆலா புகழுகிறான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அக்மலுல் முஃமினீன ஈமானன் அஹ்சனுஹும் குலுகா, நிச்சயமாக முஃமின்களுக்கு மத்தியிலே நிரப்பமான ஈமானை கொண்டவர்கள், அஹ்லாக்குகளுடைய விஷயத்திலே, பண்பாடுகளுடைய விஷயத்திலே யார் மிகவும் அழகாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் மூமின்களுக்கு மத்தியிலே ஈமானுடைய விஷயத்திலே நிரப்பமானவர்கள் என்று சொல்லி காட்டுகிறார்கள். அப்படியாக இருந்தால் ஒரு முஸ்லிம் பண்பாடு இல்லாதவனாக, ஒழுக்கம் கெட்டவனாக, எந்த இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தெரியாதவனாக, அல்லது தெரிந்தும் அப்படி நடக்காதவனாக இருப்பானாக இருந்தால் அவனுடைய ஈமான் அரைகுறையானதாக இருக்கிறது, பரிபூர்ணமானதாக இல்லை என்ற முடிவுக்கு நாங்கள் வர முடியுமாக இருக்கிறது. அவர்கள் மேலும் சொல்லிக் கொண்டார்கள், நாளை மறுமையிலே இந்த மனிதர்களுக்கு மத்தியிலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்களாக இருப்பவர்கள், அஹ்சனுக்கும் அஹ்லாக்கா, அழகான பண்பாடுகளை உங்களிலே யார் கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள்தான் நாளை மறுமையிலே எனக்கு மிகவும் நெருக்கமானவர்களாக இருப்பீர்கள் என்று தன்னுடைய உம்மத்தவர்களை பார்த்து அவர்கள் சொல்லுகிறார்கள். மேலும் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், அல் முஅத்திஊன அக்னாஃபன் அல்லதீன யஅலஃபூன வயஅலஃபூன். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அவர்கள் மற்றவர்களோடு நல்ல பண்பாடுகளோடு பழகுவார்கள், அவர்களோடு மற்றவர்கள் பழகுவதற்கு விருப்பப்படுவார்கள். அப்படியான நல்ல கவர்ச்சியான ஒழுக்கங்களை அவர்கள் கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் நாளை மறுமையில எனக்கு நெருக்கமானவர்களாக இருப்பார்கள் என்றும் கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதற்கு மாற்றமாக யாரெல்லாம் தங்களுடைய வாய்களால் பெருமை பேசிக் கொண்டிருக்கிறார்களோ, அத்தருசாரும் அனாவசியமான விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிறார்களோ, வாயினால் வரவேண்டிய அகலாக்குகளை வெளிப்படுத்தாமல் இருக்கிறார்களோ, அவர்கள்தான் நாளை மறுமையிலே கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டும் தூரமாக இருப்பார்கள் என்றும் புகாரியிலே வரக்கூடிய அந்த ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, எங்களுக்கு அல்லாஹு தஆலா நம்பிக்கை கோட்பாடுகளை தந்திருக்கிறான், விசுவாசிக்க வேண்டிய விஷயங்களை தந்திருக்கிறான், வழிபாடுகள் எனப்படக்கூடிய இபாதத்துக்களை காட்டி தந்திருக்கிறான். அது மாத்திரமல்ல, அஹ்காமல் எனக்கூடிய சட்டத்திட்டங்களை தந்திருக்கிறான், எது ஹலால் எது ஹராம் என்று தந்திருக்கிறான். அந்த மூன்றோடு மாத்திரம் நிப்பாட்டிக் கொள்ளவில்லை, நான்காவது இன்னும் ஒரு விஷயத்தை தந்திருக்கிறான். அதுதான் அஹ்லாக்குகள் எனப்படக்கூடிய பண்பாடுகள். ஒரு மனிதன் சொல்கிறான், ஆழமாக அல்லாஹு தாலாவை விசுவாசித்திருக்கிறான், அந்த மனிதன் வட்டியிலிருந்து தவிர்த்து கொள்கிறான், அந்த மனிதன் மற்றமுண்டான விஷயங்களிலே ஹலால் ஹராத்தை பேணிக் கொள்கிறான், ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே பண்பாடுகள் கிடையாது, அழகான ஒழுக்கம் கிடையாது, அகலாக்குகள் கிடையாது என்றால் அந்த மனிதனுடைய ஈமானிலே அரை குறை இருக்கிறது. நாளை மறுமையிலே அந்த மனிதன் ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டும் தூரமாகத்தான் இருப்பான் என்ற கருத்தை இந்த ஹதீஸிலே நாங்கள் பார்க்கிறோம். சுன்னத்தான தொழுகைகள் நோன்புகளுக்கு கிடைக்காத தரஜாவை அல்லாஹு தஆலா பண்பாடுகளுக்கு கொடுக்கிறான் என்ற ஹதீஸ் அபூதாவூத் என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னல் அபத லயபுலுகு பிஹுஸ்னி குலுகிஹி தரஜத் ஸாயிமில் காயிம். ஒரு அடியானை பொறுத்தவரையில் அவன் தனது அழகான பண்பாடுகளின் மூலமாக நோன்பிருப்பவனுக்கும் தொழுகையிலே இரவு காலத்திலே நின்று வணங்குபவனுக்கும் கிடைக்காத தரஜாவை அடைந்து கொள்வான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, நாங்கள் இந்த நாட்டிலே சிறுபான்மையினராக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சுமார் 10 வீதத்தை கூட இந்த நாட்டிலே நாங்கள் தாண்டவில்லை, அவ்வளவு ஒரு சிறுபான்மையினராக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களை பெரும்பான்மை சமூகத்தவர்கள் மிகவும் கவனமாக நோட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய கொடுக்கல் வாங்கல்கள் எப்படி இருக்கிறது, நாங்கள் பாதையிலே நடந்து போகின்ற பொழுது எப்படி போகின்றோம், எங்களுடைய பேச்சுக்கள் எப்படி இருக்கின்றன, எங்களுடைய அரசியல் நடவடிக்கைகள் பொருளாதார நடவடிக்கைகள் என்பவையெல்லாம் எப்படி அமைந்திருக்கின்றன என்று இதற்கு முன்னால் பார்த்ததை விடவும் இப்போது மிகவும் அதிகமாக பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிறிய தவறு முஸ்லிம்களுக்கு பக்கத்தில் இருந்து நடக்குமா என்று அவர்கள் வழிபார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மிகவும் நுணுக்கமாக இருக்கிறார்கள். எங்களுடைய ஒரு சிறிய தவறை கூட பெரிய ஒரு தவறாக இந்த உலகத்துக்கு காட்டி பண்பாடற்ற சமூகம், எந்த விதமான நியாயமும் இல்லாத சமூகம் என்றெல்லாம் உலகத்துக்கு பிரச்சாரம் செய்வதற்கு அவர்கள் தயங்காமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு முஸ்லீம் ஒரு சின்ன வியாபார நடவடிக்கையிலே தவறு செய்து விட்டால் கூட அதனை பூதாகரமாக்கி தங்களுடைய பத்திரிகைகளிலே பெரிய செய்திகளாக போடுவதற்கும் பாராளுமன்றத்தில் பேசுவதற்கும் அவர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். வெளிநாடுகளிலிருந்து முஸ்லீம்கள் கொண்டு வருகின்ற பொதிகளை அவர்கள் மிகவும் அதிகமாக பரிசீலனை செய்து கொண்டிருக்கிறார்கள், எப்படியாவது முஸ்லீம்களை வலையிலே வீழ்த்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு. எனவே சகோதரர்களே, நாங்கள் இந்த நாட்டிலே மற்றவர்களுக்கு முன்மாதிரியானவர்களாக, மற்றவர்களுக்கு தொந்தரவில்லாதவர்களாக, மற்றவர்களுக்கு உதவி செய்பவர்களாக, மற்றவர்களுக்கு எந்த வகையிலும் நாங்கள் சளைத்தவர்கள் இல்லை என்பதை நிரூபிப்பவர்களாக இந்த உலகத்திலே இருக்க வேண்டிய கடமைப்பாடு இருக்கிறது. முதலாவது, எங்களுடைய வார்த்தைகளிலே அழகு இருக்க வேண்டும், கவர்ச்சி இருக்க வேண்டும். மற்றவர்களோடு பேசுகின்ற பொழுது, உரையாடுகின்ற பொழுது எங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் தெரிவு செய்துதான் பேச வேண்டும். அது முச்சக்கர வண்டி த்ரீ வீல் டிரைவர்ஸாக இருக்கலாம், அல்லது இறைச்சி கடைகளிலே வியாபாரம் செய்பவர்களாக இருக்கலாம், அல்லது வியாபார தலங்களிலே இருக்கின்ற வியாபாரிகளாக இருக்கலாம், அல்லது பாதையில் நடந்து செல்கின்ற ஒரு பாதசாரியாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் மற்றவர்களோடு குறிப்பாக முஸ்லிம்களோடும் பொதுவாக முஸ்லிம் அல்லாதவர்களோடும் பேசுகின்ற பொழுது மிகவும் கவனமாகவும் நிதானமாகவும் வார்த்தைகளை தெரிவு செய்யும் செய்தும் பேச வேண்டிய ஒரு காலகட்டத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹு தஆலா இதற்கு முன்னால் வாழ்ந்த பனு இஸ்ரவேலர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு சுமாராக 5 கட்டளைகளை இட்டான் என்று குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். முதலாவது கட்டளை, அவர்கள் அல்லாஹு தஆலாவை தவிர வேறு யாருக்கும் வழிபடக்கூடாது, இபாதத்து செய்யக்கூடாது. இரண்டாவது, அவர்கள் தாய் தகப்பர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும். மூன்றாவது, உறவினர்களுக்கு அவர்கள் உதவி செய்ய வேண்டும். நான்காவது, அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் அவர்கள் உபகாரம் செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டும். ஐந்தாவது விஷயம், வகூலு லின்நாஸி ஹுஸ்னா, நீங்கள் மனிதர்களோடு பேசுகின்ற பொழுது அழகான சொற்களையும் வார்த்தைகளையும் மாத்திரம் தான் நீங்கள் பேச வேண்டும் என்றும் ஐந்தாவது கட்டளையாக அல்லாஹு தஆலா இந்த பனு இஸ்ரவேலர்கள் என்று சொல்லப்படக்கூடிய யூதர்களுக்கு சொல்லிக் காட்டினான். அப்படியான காரியத்தில் நீங்கள் ஈடுபட வேண்டும் என்று அவர்களுடைய வாக்குறுதிகளை எடுத்துக்கொண்டான் என்று குர்ஆனிலே சொல்லிக் காட்டுகிறான். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு மனிதன் இபாதத்து செய்வது எப்படி கடமையோ, தனது தாய் தகப்பனோடு அவர்களுடைய மனது நோகாமல் நடந்து கொள்ளும்பது எப்படி கடமையோ, அதே போன்று மற்றவர்களோடு உரையாடுகின்ற பொழுது அவனுடைய வாயினால் அவனுடைய நாவினால் மற்றவர்களுக்கு ஒரு சிறிய தொந்தரவு கூட ஏற்பட்டு விடாமல் அவர்களுடைய மனது புண்பட்டு விடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது அவனுடைய வாயினால் வர வேண்டிய அகலாக்காக இருக்கிறது. பரிகாசம் செய்வது, புறம் பேசுவது, கோல் சொல்வது, அளவுக்கு மிச்சம் சத்தமிட்டு பேசுவது, ஆபாசமான வார்த்தைகளை மொழிவது, கொடூரமான கடினமான வார்த்தைகளை பேசுவது, மற்றவர்கள் மீது அபாண்டம் சுமத்துவது என்பனவெல்லாம் ஒரு முஸ்லிமிடம் இருக்கவே கூடாத மிகவும் கெட்ட மோசமான பண்புகளாக இருக்கின்றன. ஒரு முஸ்லிம் அவனுடைய பண்பாடுகளை வெளிப்படுத்துவது எப்படி? முதலாவது செயலுக்கு முன்னால் அவனுடைய வார்த்தைகளால் அவன் வெளிப்படுத்த வேண்டும். அவன் மற்றவர்களோடு உரையாடுகின்ற பொழுது அவனுடைய வார்த்தையிலே ஒரு இனிமை இருக்க வேண்டும், ஒரு கனிவு இருக்க வேண்டும், ஒரு பாசம் இருக்க வேண்டும், ஒரு பரிவு இருக்க வேண்டும். மற்றவர்கள் மீது அக்கறையும் அன்பும் தனக்கு இருப்பதாக தனது வார்த்தையினால் அவன் வெளிப்படுத்த வேண்டிய ஒரு தேவை அவனுக்கு இருக்கிறது. அவன் இனிமையாக பேச வேண்டும், தேவையானதை மாத்திரம்தான் அவன் பேச வேண்டும் என்று நாங்கள் பார்க்கின்றோம். உரையாடல்களில் மாத்திரமும் அல்ல, பொதுவாக மிம்பர் மேடைகளிலும் கூட செய்யப்படுகின்ற பயான்களிலும் கூட உலமாக்களையும் மற்ற இயக்கத்தவர்களையும் தாறுமாறாக விமர்சிக்கின்ற பயங்கரமாக குற்றச்சாட்டுகளை சுமத்துகின்ற மேடைகளாக குத்துபா மேடைகளும் மிம்பர் மேடைகள் மாத்திரமல்ல, சாதாரணமான பயான்களும் கூட பயன்படுத்தப்படுகின்ற ஒரு மோசமான காலகட்டத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மற்றவர்களை சந்திக்கெடுப்பது, அவர்களுடைய தவறுகளை அம்பலப்படுத்துவது, அவர்களை அவமானப்படுத்துவதற்கென்றே இன்று இஸ்லாமிய பிரச்சாரம் கூட ஒரு ஊடகமாக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு துரதிருஷ்டமான கவலையான ஒரு காலகட்டத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பேஸ்புக்கை எடுத்துக்கொண்டால் என்ன, அல்லது ட்விட்டரை எடுத்துக்கொண்டால் என்ன, இமெயிலை எடுத்துக்கொண்டால் என்ன, இப்படிப்பட்ட நவீன தொலை தொடர்பு சாதனங்கள் வாயிலாகவும் வசை பாடிக்கொள்கின்ற, மற்றவர்களை பற்றி புறம் பேசுகின்ற, மற்றவர்களை சந்திக்கின்ற நடவடிக்கைகள் சர்வசாதாரணமாக இடம்பெறுவதை நாங்கள் பார்ப்போம். ஒரு முஸ்லிம் என்றால் அவனுடைய வாழ்க்கை அழகானதாக இருக்க முடியும், அவன் எப்போதும் கவர்ச்சியான வார்த்தைகளையே அவன் பேசுவான் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு என்றால் முஸ்லிம் அல்லாதவர்களோடு உரையாடுகின்ற பொழுதும் அவனுடைய வார்த்தைகளிலே மிகவும் அழகான வார்த்தைகளை தான் அவன் தெரிவு செய்ய வேண்டும் என்று குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். நீங்கள் இதற்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்ட யூதர்களோடும் கிறிஸ்தவர்களோடும் நீங்கள் தர்க்கம் புரிவதாக இருந்தால் அல்லது கருத்து பரிமாறல் செய்வதாக இருந்தால் மிகவும் அழகான வார்த்தைகளையும் நளினமான வார்த்தைகளையும் அன்றி வேறு எந்த வார்த்தைகளையும் பயன்படுத்தி நீங்கள் அவர்களோடு பேசக்கூடாது என்று அல்லாஹு தஆலா மிகவும் திட்டவட்டமாக குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். யூதர்கள் என்றால் யார், கிறிஸ்தவர்கள் என்றால் யார், நவீன உலகத்திலே இஸ்லாத்துக்கு எதிராக படு பயங்கரமான சூழ்ச்சிகளை செய்யக்கூடிய இரண்டு கூட்டத்தவர்கள், அவர்களோடு உரையாடுகின்ற பொழுது கூட கனிவும் அமைதியும் நிதானமும் இருக்க வேண்டும் என்று சொல்லுவதாக இருந்தால், ஒரு முஸ்லிம் மற்ற இயக்கத்தை சேர்ந்த ஒரு முஸ்லிமோடு பேசுகின்ற பொழுது, அவனோடு உரையாடுகின்ற பொழுது, ஏன் முஸ்லிம் அல்லாதவர்களோடு பேசுகின்ற பொழுது எவ்வளவு தூரம் கௌரவமான கண்ணியமான வார்த்தைகளை பிரயோகிக்க வேண்டும் என்பதை இந்த குர்ஆனுடைய வசனத்திலிருந்து அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். ஜாதில்ஹும் பில்லத்தி ஹிய அஹ்சன், அவர்களோடு நீங்கள் தர்க்கம் செய்கின்ற பொழுது, அவர்களோடு கருத்து பரிமாறல் டயலாக் செய்கின்ற பொழுது நீங்கள் மிகவும் அழகான வார்த்தைகளையே பயன்படுத்த வேண்டும் என்று குர்ஆனிலே அல்லாஹு தஆலா இன்னும் ஒரு இடத்திலே சொல்லி காட்டுகிறார். அருமை சகோதரிகளே, ஒரு முஸ்லிமுடைய நாவுதான் ஒரு மனிதனுடைய பண்பாடுகளை தெளிவாக காட்டக்கூடியதாக இருக்கிறது. அவர் எந்த சந்தர்ப்பத்திலும் தன்னுடைய சத்தத்தை அளவுக்கு மீறி உயர்த்தக்கூடியவனாக இருக்கக்கூடாது. குர்ஆனிலே அல்லாஹு தஆலா லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உபதேசம், தன்னுடைய மகனுக்கான உபதேசத்தை பற்றி சொல்லி காட்டுகின்றார். அவர்கள் சொல்லுகிறார்கள், மகனே, நீ உன்னுடைய சத்தத்தை தாழ்த்திக் கொள்வாயாக, குறைத்துக் கொள்வாயாக. ஏனென்றால் ஒரு உலகத்திலே இருக்கின்ற மிகவும் அவலட்சணமான ஒரு சத்தம் கழுதையின் சத்தமாக இருக்கிறது என்று அந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது மகனுக்கு உபதேசம் செய்வதாக குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். ஒரு முஸ்லிம் அவன் பாராளுமன்றத்தில் பேசுவதாக இருக்கலாம், அல்லது ஒரு மாகாண சபையிலே பேசுவதாக இருக்கலாம், ஒரு பள்ளியிலே பேசுவதாக இருக்கலாம், ஒரு பயானிலே பேசுவதாக இருக்கலாம், ஒரு கடை வியாபாரி தன்னுடைய கொடுக்கல் வாங்கலின் பொழுது பேசுகின்ற வார்த்தைகளாக இருக்கலாம், ஒரு பிரிவில் டிரைவர் தன்னுடைய வாடிக்கையாளர்களோடு பேசுவதாக இருக்கலாம். அந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் வார்த்தைகளிலே இனிமை தேவைப்படுகிறது, கவர்ச்சி தேவைப்படுகிறது, அமைதி தேவைப்படுகிறது, பணிவு தேவைப்படுகிறது என்பதை நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஃபிரௌன் எனப்படக்கூடிய மிக மோசமான மனிதனிடத்திலே ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹு தஆலா அனுப்புகிறான். அனுப்புகின்ற சந்தர்ப்பத்திலே என்ன சொல்லுகின்றான், கூலா லஹு கௌலன் லையினா, நீங்கள் அவனோடு பேசுகின்ற பொழுது மிகவும் மிருதுவாக பேசுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். உலகத்திலே இருந்த மிக பெரிய காபிராக இருக்கின்ற அந்த ஃபிரௌனோடு பேசுகின்ற பொழுதே இவ்வளவு நிதானமும் இவ்வளவு அமைதியும் அடக்கமும் தேவை என்றால், முஸ்லீம்களாகிய நாங்கள் எங்களுக்கு மத்தியில் பேசிக் கொள்கின்ற பொழுது, கருத்து பரிமாறல் செய்கின்ற பொழுது எவ்வளவு அதிகமான ஒழுக்கங்களும் பண்பாடுகளும் தேவை என்று நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, திருமிதியிலே வந்திருக்கின்ற ஒரு ஹதீஸிலே ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், லைஸல் முஸ்லிமு பிஸ்ஸபாப், நிச்சயமாக ஒரு முஸ்லிம் மற்றவர்களை தூஷிப்பவனாக ஏசுபவனாக இருக்க மாட்டான், வலால ஆன், மற்றவர்களை அவன் லானத்து செய்பவனாக, மற்றவர்களை அவன் மோசமாக பேசுபவனாக, வலா பாஹிஷ், வெக்கங்கட்ட பேச்சுக்களை பேசுபவனாக, வலா பதி, எந்த விதமான கௌரவமும் இல்லாத வார்த்தைகளை பேசுபவனாக இருக்க மாட்டான் என்று ஒரு முஸ்லிமுடைய வார்த்தைகளிலே இருக்கக்கூடிய பண்பாடுகளை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, எப்படியும் வாழலாம் என்பது அல்ல, எதனையும் பேச முடியும் என்பது அல்ல, இதனைத்தான் பேச வேண்டும். மா யல்ஃபிலு மின் கௌலின் இல்லா லதைஹி ரக்கீபுன் அதீத், அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். நாங்கள் எந்த ஒரு வார்த்தையை தான் மொழிந்தாலும் கூட ரக்கீப் அதீத் எனப்படக்கூடிய அந்த இரண்டு மலக்குகளும் அவற்றை பதிந்து கொள்கிறார்கள் என்று குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அருமை சகோதரர்களே, இப்படியான நல்ல பண்பாடுகள் முஸ்லிம் சமுதாயத்துக்கு மத்தியிலே இந்த நாட்டிலே தேவைப்படுகிறது. மற்றவர்கள் எங்களுக்கு ஏசி விட்டார்கள், எங்களுக்கு அநியாயம் அளித்து விட்டார்கள் என்றால் அதற்கு பகரமாக நாங்களும் அப்படி ஒரு நாளும் நடந்துவிடக் கூடாது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், நீங்கள் உங்களுக்கு யாராவது அநீதி விளைப்பார்களாக இருந்தால், அல்லது மோசமான வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லுவார்களாக இருந்தால், நீங்கள் அதனை எப்படி எதிர்கொள்ள வேண்டும், மிகவும் அழகான முறையில் தான் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும். நன்மையும் தீமையும் சமனாக மாட்டாது. உங்களுக்கு யாராவது மோசமான ஒரு காரியத்தை செய்வார்களாக இருந்தால் மிகவும் அழகான வழிமுறைகளை கொண்டு நீங்கள் அதனை எதிர்கொள்ள வேண்டும். அப்படி எதிர்கொள்வீர்களாக இருந்தால் உங்களுக்கும் யாருக்கும் இடையிலே பகைமை இருக்கிறதோ, மனக்கசப்பு இருக்கிறதோ, அப்படியான மனிதன் உங்களுடைய நெருக்கமான நண்பனாக மாறிவிடுவான் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, நாம் வாழக்கூடிய இந்த நாட்டிலே உங்களுக்கு தெரியும், அண்மை காலத்திலே முஸ்லீம்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகின்றன. முஸ்லீம்கள் என்றால் இந்த நாட்டிலிருந்து துரத்தப்பட வேண்டியவர்கள், இந்த நாட்டிலே இருக்கின்ற மிக மோசமான ஒரு சமுதாயத்தினர் என்று பெரும்பான்மை சமூகத்தைச் சேர்ந்த சிலர் மிகவும் தீவிரமாக பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். அதற்கு அவர்களுடைய துவேஷம் ஒரு காரணம், வெளிநாட்டு சக்திகளுடைய தலையீடு இன்னொரு காரணம், மூன்றாவது மிக முக்கியமான காரணம், எங்களுடைய வாழ்க்கையிலே இஸ்லாம் சொல்லி இருக்கின்ற அகலாக்குகள் கிடையாது. ஒரு பாதையிலே நடந்து செல்லுகின்ற பொழுது வலது பக்கத்தால் நடந்து செல்ல வேண்டும். வாகனத்தை எடுத்து செல்லுகின்ற பொழுது இடது பக்கத்தால் தான் வாகனத்தை எடுத்து செல்ல வேண்டும். எனது வாகனத்தை பொருத்தமில்லாத இடத்திலே நான் பார்க் பண்ணக்கூடாது. நாம் வாகனத்தை எடுத்து செல்லுகின்ற பொழுது மற்றவர்களுக்கு ஒரு சின்ன அளவும் தொந்தரவு அதனால் விளையக்கூடாதே என்றெல்லாம் நாங்கள் எந்த அளவு தூரம் யோசித்திருக்கிறோம். எமது பாடசாலைகளிலே நாங்கள் ஆசிரியர்கள் எந்த அளவு தூரம் எமது மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றோம். எமது மக்தபுகளிலும் எமது மதரசாக்களிலும் எமது அகதியாக்களிலும் இந்த வகையான பண்பாடுகளை எந்த அளவு தூரம் எமது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறோம் என்று நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அல்லாஹு தாலா எங்களுடைய வழித்தோற்றத்தை பார்ப்பதில்லை. அல்லாஹு தாலா பார்ப்பதெல்லாம் எங்களுடைய உள்ரங்கத்தையும் எமது அஹ்லாக்குகளையும் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், நிச்சயமாக அல்லாஹு தாலா உங்களுடைய வெளித்தோற்றங்களை பார்க்க மாட்டான், உங்களுடைய உடல்களை பார்க்க மாட்டான். அது மெலிந்திருக்கிறதா, கொழுத்ததாக இருக்கிறதா, வெள்ளையாக இருக்கிறதா, கருப்பராக இருக்கிறதா என்றெல்லாம் பார்ப்பதில்லை. உங்களுடைய ஆடையை பார்ப்பதில்லை. அவுரத்தை மறைத்திருக்கிறீர்களா, அது போதுமானது. ஆனால் அல்லாஹு தாலா எதனை பார்க்கிறான், உங்களுடைய உள்ளங்களை பார்க்கிறான், உங்களுடைய செயல்களை பார்க்கிறான். வலாக்கின் யந்துரு இலா அஅமாலிக்கும் வ குலூபிக்கும், நிச்சயமாக அல்லாஹு தாலா உங்களுடைய செயல்பாடுகளை தான் பார்க்கிறான். ஒரு முஸ்லீம் இந்த நாட்டிலே தன்னை அடையாளப்படுத்த வேண்டியது அவனுடைய பெயரினால் அல்ல, அவனுடைய செயலினால், அவனுடைய அஹ்லாக்கினால், அவனுடைய தோற்றத்தினால் அல்ல, அவனுடைய பண்பாடுகளினால். ஒரு முஸ்லிமா அவன் எனது பக்கத்து வீட்டில் இருக்க வேண்டும் கட்டாயமாக, ஒரு முஸ்லிமா அவனோடுதான் நான் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டும் என்றெல்லாம் இந்த நாட்டிலே இருக்கின்ற முஸ்லிம் அல்லாதவர்கள் தைரியமாக சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் கவர்ச்சியான ஒரு வாழ்க்கையை உலகத்திலே வாழ வேண்டி இருக்கிறது. மற்றவர்கள் எங்களை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கான ஒரு வார்த்தையை நாங்கள் ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்திலே வாழ வேண்டி இருக்கிறது. அருமை சகோதரர்களே, எனவே எமக்கு எதிராக இந்த நாட்டிலே இருக்கின்ற முஸ்லிம் அல்லாதவர்களில் சிலர் கடுமையான சில நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றார்கள் என்றால், நாங்கள் முதலாவது எமது பக்கத்திலே நாம் செய்திருக்கின்ற தவறுகள் எவை என்று நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அது மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா அவர்களுடைய பண்பாடுகளை பற்றி குர்ஆனிலே சொல்லிக் கொண்டிருக்கிறான். ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்தலஹு வலவ் குன்த ஃபல்லன் கலீலல் கல்ப் லம் ஃபல்லு மின் ஹௌலி. நபியே, அல்லாஹு தஆலாவுடைய அருளின் காரணமாகத்தான் நீங்கள் இந்த மனிதர்களோடு மிகவும் மிருதுவாக நடந்து கொண்டீர்கள், மிகவும் இலகுவாக நடந்து கொண்டீர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளும் எந்த ஒரு மனிதனோடும், அவன் முஸ்லிமாக இருக்கலாம் முஸ்லிம் அல்லாதவனாக இருக்கலாம், கடினமாக நடந்து கொண்டது கிடையாது. மிகவும் மென்மையாகத்தான் அவர்கள் நடந்து கொண்டார்கள். அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் கடின சித்தம் படைத்தவராக கொடூரமானவராக கொடூரமானவராக இருந்தால் நிச்சயமாக இந்த மனிதர்கள் உங்களை விட்டு வெறுண்டோடி இருப்பார்கள். எனவே அவர்கள் செய்கின்ற தவறுகளை நீங்கள் மன்னித்து விடுங்கள். அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்பார் செய்யுங்கள். அவர்களோடு நீங்கள் கலந்தாலோசனை செய்யுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹு தாலா தன்னுடைய தூதரை பற்றி சொன்னான் இந்த குர்ஆனுடைய வசனத்திலே. அவர் ஒரு நாளும் கடின சித்தம் படைத்தவராக கொடூரமானவராக இருக்கவில்லை, மற்றவர்களால் பழகப்படக்கூடிய ஒரு நிலையிலே காணப்பட்டார்கள். எந்த ஒரு மனிதனும் அவர்களை பார்த்தால் இஸ்லாத்தை தழுவக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. அருமை சகோதரர்களே, பெரியார்களே, அவர்கள் மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்களும் அப்படித்தான் இருந்தார்கள். ஒரு நாள் ஒரு காட்டரபி ஒரு நாட்டுப்புறத்து அரபியை சஹாபாக்கள் அழைத்து வருகிறார்கள், பள்ளிவாயலுக்கு அழைத்து வருகிறார்கள். அவர் இஸ்லாத்தை தழுவி இருக்கவில்லை, அவர் ஏதோ ஒரு குற்றம் செய்து விட்டார். எனவே அவருக்கு என்ன செய்ய வேண்டும், பள்ளி வாயிலுக்குள்ளே தண்டனை வழங்கப்பட வேண்டும். அங்கிருக்கின்ற ஒரு மதிலிலே அல்லது அங்கிருக்கின்ற ஒரு இடத்திலே அந்த நாட்டுப்புறத்து அரபியை கட்டுகிறார்கள் சஹாபாக்கள். மூன்று நாட்கள் அவர் கட்டப்பட்ட நிலையிலே இருக்கிறார். மூன்றாவது நாள் அந்த மனிதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து இஸ்லாத்தை தழுவுகிறார். அவருக்காக வேண்டி எந்த ஒரு பெரிய பயானம் அங்கு நிகழ்த்தப்படவில்லை, அவருடைய கையிலே எந்த ஒரு புத்தகமும் கொடுக்கப்படவில்லை, நீங்கள் இஸ்லாத்தை தழுவுங்கள் என்று. ஆனால் அவர் இஸ்லாத்தை தழுவியதற்கு காரணம் என்ன, அந்த பள்ளி வாயிலே அவர் கண்ட அகலாக்குகள் நடத்தைகள் தலைமைத்துவத்துக்கு கட்டுப்படுகிறார்கள், பணிவோடு நடந்து கொள்கிறார்கள், அவர்கள் மிகவும் சுத்தமாக இருக்கிறார்கள். அங்கு அல்லாஹு தஆலாவின் முன்னிலையிலே மிகவும் அச்சத்தோடும் பயத்தோடும் அவர்களுடைய தொழுகைகளை நிறைவேற்றுகிறார்கள். அவர்களுடைய சகோதரத்துவத்தை அந்த மனிதர் பார்க்கிறார், அவர்களுடைய பணிவை பார்க்கிறார். இப்படியெல்லாம் இந்த மனிதர்களுடைய சஹாபாக்களுடைய அகலாக்குகளை அவர் கண்ட மாத்திரத்திலேயே அவர் இஸ்லாத்தை தழுவிவிடுகிறார் என்று நாங்கள் சஹீஹ் புகாரியிலே வரக்கூடிய அந்த ஹதீஸிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்கிறோம். சகோதரர்களே, இந்த நாட்டை பொறுத்தவரையிலும் எங்களிடத்திலே இருந்து உடனடியாக எதிர்பார்க்கப்படக்கூடியது எமது பண்பாடுகள், எமது நடத்தைகள். வார்த்தையிலே உண்மை மாத்திரம்தான் இருக்க வேண்டும், கொடுக்கல் வாங்கல்களிலே நீதியும் நியாயமும் இருக்க வேண்டும். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாம் மற்றவர்களுக்கு துரோகம் செய்பவர்களாக, மற்றவர்களை ஏமாற்றுபவர்களாக இருக்கக்கூடாது. மற்றவர்களுக்கு எங்களால் முடியுமான உதவிகளை செய்யக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். ஒரு பஸ்ஸிலே பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறோம், அந்த நேரத்திலே ஒரு வயோதிபர் அங்கே வருகிறார் என்றால் அந்த இடத்திலே முதலாவது எழும்பி இடம் கொடுக்க வேண்டியவர்கள் நாங்கள். ஒரு கர்ப்பிணி பெண் அல்லது ஒரு குழந்தையை சுமந்து கொண்டு ஒரு பெண் வருகிறார் என்றால் அந்த நேரத்திலே எமது அகலாக்குகளை நாங்கள் காட்ட வேண்டும். நாங்கள் முஸ்லீம்கள், மற்றவர்களுக்கு எப்போதும் உதவியாகத்தான் இருப்போம், ஒரு நாளும் மற்றவர்களுக்கு நாங்கள் தொந்தரவாக இருக்க மாட்டோம் என்ற கருத்தை நாங்கள் எங்களுடைய நடத்தைகள் மூலமாக, எங்களுடைய பேச்சின் மூலமாக நாங்கள் காட்ட வேண்டியவர்களாக இருக்கிறோம். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு வைத்தியசாலைக்கு சென்றால், ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு சென்றால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு காரியாலயத்துக்கு சென்றால் அங்கிருக்கின்ற ஒரு அதிகாரியிடமிருந்து எப்படி ஒரு சேவையை பெற்றுக் கொள்வது என்பதற்கெல்லாம் உலகத்திலே சில ஒழுங்குகளை மனிதர்கள் வைத்திருக்கிறார்கள். 5 மணிக்குத்தான் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டும், 6 மணிக்கு அங்கிருந்து என்ன காரியம் இருந்தாலும் வெளிப்பட்டு விட வேண்டும். இதெல்லாம் அந்த வைத்தியசாலைக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒழுங்குகளும் நடவடிக்கைகளும். அங்கு எமது நோயாளிகளை நாங்கள் தரிசிக்க செல்கிறோம், ஆனால் அங்கு மாற்று மதத்து நோயாளிகளும் இருக்கிறார்கள் என்பதை மறந்து விடாமல் வைத்தியசாலைக்குள் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். மற்ற நோயாளிகளுக்கு தொந்தரவு தரும் விதத்திலே அந்த இடத்திலே சென்று சாப்பிடுவதோ அல்லது பேசுவதோ முற்றுமுழுதாக தவிர்க்கப்பட வேண்டி இருக்கிறது. ஒரு காரியாலயத்துக்கு சென்றால் அங்கிருப்பவர்கள் வரிசையிலே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்றால் என்ன ஒரு காரணத்தை முன்னிட்டும் ஒரு முஸ்லிம் அந்த வரிசையின் ஒழுங்கை பேணாமல் அங்கு தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தியோ அல்லது லஞ்சம் கொடுத்தோ அந்த பிரதேசத்தின் அந்த காரியாலயத்தின் ஒழுங்கை மீறுபவனாக நிச்சயமாக ஒரு முஸ்லிம் இருக்க மாட்டான். அந்த இடத்திலே அவனுடைய விட்டுக் கொடுப்பை நாங்கள் பார்க்கிறோம், அவனுடைய வார்த்தையிலே இருக்கின்ற ஒழுங்கை நாங்கள் பார்க்கிறோம். அப்படித்தான் இந்த நாட்டிலே இஸ்லாத்தை மற்றவர்களுக்கு நாங்கள் முன்வைக்க வேண்டுமே தவிர பலாத்காரப்படுத்தியோ அல்லது எங்களுடைய வேறு செல்வாக்குகளை பயன்படுத்தியோ நாங்கள் இந்த நாட்டிலே மற்றவர்களுக்கு தொந்தரவாக இருந்தோ ஒரு நாளும் மற்றவர்களுடைய நல்லபிப்பிராயத்தை நாங்கள் வேண்டு கொள்ள முடியாது. சகோதரர்களே, அந்த வகையில் இந்த நாட்டிலே முன்மாதிரியான ஒரு சமூகமாக, மற்றவர்களால் புகழப்படக்கூடிய ஒரு சமூகமாக, அஹ்லாக்குகளின் மூலமாக தாவா செய்யக்கூடிய ஒரு சமூகமாக நாங்கள் மாற வேண்டி இருக்கிறது. அல்லாஹு தஆலா அருள் செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக, எங்களுடைய வாழ்க்கையிலே முன்மாதிரியான அஹ்லாக்குகளை தந்தருள்வாயாக. இந்த நாட்டிலே முஸ்லீம்களுக்கு எதிராக செய்யப்படக்கூடிய சூழ்ச்சிகளிலிருந்து முஸ்லீம் சமுதாயத்தை நீ பாதுகாப்பாயாக. சர்வதேச ரீதியாக சிரியாவிலும் ஈராக்கிலும் ஆப்கானிஸ்தானிலும் முஸ்லீம்கள் மிக அதிகமாக துன்பங்களுக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ், அவர்களுடைய துன்பங்கள் கஷ்டங்கள் இருந்து அவர்களுக்கு விடுதலையை கொடுப்பாயாக. யாரெல்லாம் இஸ்லாமிய பணிக்காக வேண்டி, தாவாவுடைய பணிக்காக வேண்டி தங்களுடைய கால நேரம் பணம் அனைத்தையும் தியாகம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு நீ அருள் பாலிப்பாயாக, முஸ்லிம் சமுதாயத்தை பலப்படுத்துவாயாக, முஸ்லிம் சமுதாயத்திற்கு அச்சத்தையும் பயத்தையும் நீக்கி அருள்வாயாக, முஸ்லிம் சமுதாயத்துக்கு அருள் செய்வாயாக, ஏனைய சமுதாயங்களோடு ஒற்றுமையாக இருப்பதற்கான சந்தர்ப்பத்தை தந்தருள்வாயாக. மௌத்தாகக்கூடிய சந்தர்ப்பத்திலே கலிமாவோடு மௌத்தாகக்கூடிய சந்தர்ப்பத்தை என் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. நாளை மறுமையிலே உன்னை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை என் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். For more lectures visit slhub.com.